வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசனின் காவல் கோட்டம் பாகம் 1 அத்தியாயம் 53. பிளாக்பேர்னுக்கு பின் 2 கலெக்டர்கள் வந்து போய்விட்டனர். மதுரை நகரம் எதிர்பார்த்ததை விட வேகமாக விரிந்து கொண்டிருந்தது. வீடுகளும் கடைகளும் சந்தைகளுமாக வெளி வீதிகளில் கட்டிடங்கள் மிகப்பெரிய அளவில் உருவாகின. தினமும் எண்ணிலடங்கா வண்டிகளில் விளைபொருட்கள் நகர சந்தைக்கு வந்த வண்ணம் இருந்தன. பரபரப்பான பகுதியாக வெளி வீதிகள் மாறிக்கொண்டிருந்தன. கிராமத்திலிருந்து நகரத்திற்கு கொண்டு வரப்படும் பொருட்களை கொள்முதல் செய்யும் கடைகள் நிறைய உருவாகின. வடக்கு வெளி வீதிக்கு வெளியே உருவான தெருக்கள் வைகை நதியின் படித்துறைகளை நோக்கி நீண்டு சென்றன. வடக்கிலும் புதிய குடியேற்றங்கள், அதை ஒட்டி கட்டிடங்கள், சிறு சிறு தெருக்கள் என வேகமாக உருவாகின. வண்டி சகடங்கள் உருளும் சத்தம் நகரத்து வீதிகள் தோறும் கேட்டுக்கொண்டே இருந்தது. சந்தைக்கு வரும் வண்டி மாடுகளுக்கு கூலங்களை விற்பனை செய்பவர்கள் கூட அதிகமாயினர். சிம்மக்கல் பகுதியில் இருந்த கொல்லாச்சாரி லாடமடிக்க மாடுகளின் கால்களில் கயிறுகளை கட்டி சரித்து தள்ளியபடியே இருந்தான். வணிகர்களுக்கும் விவசாயிகளுக்கும் விலை திகையும் வரை மாடுகள் அசை போட்டவாறு நின்றும் படுத்தும் கிடந்தன. கடந்த 5-6 ஆண்டுகளாக மேற்கு கோட்டை இருந்த பகுதியில் ராமநாத முதலியும் அவரது வாரிசுதாரர்களும் கட்டி முடித்திருக்கிற மிகப்பெரிய பங்களா அனைவரையும் வியக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. வைகையின் தென்புறம் சூளை அமைக்கும் பணி துவங்கிய சில நாட்களிலே சுப்பிரமணிய ஐயர் செத்துப்போனார். ஆனால் இன்று அவரது மகன்கள் இருவரும் கட்டி முடித்திருக்கிற மாளிகையை வியந்து பேசாத மதுரைவாசிகளே இல்லை. பள்ளிவாசல், கோயில்கள், சந்தை என வெளிவீதிகளில் இடைவேளையின்றி கட்டிடங்கள் முளைத்துவிட்டன. சுண்ணாம்பு கற்கள் ஏற்றப்பட்ட வண்டிகள் 4 திசைகளிலிருந்தும் நகருக்குள் வந்த வண்ணம் இருந்தன. கிராமத்திலிருந்து வந்த சிலர் சிம்மக்கல் பகுதியில் வீடு கட்ட துவங்கும் பொழுது எதிர்ப்பு கிளம்பியது. அவர்கள் கீழ்ஜாதிக்காரர்கள் எனவும், நகருக்குள் யார் யார் இருக்க வேண்டும் என்று காலங்காலமாய் இருக்கும் நடைமுறை மீறப்படக்கூடாதெனவும் சிலர் சொல்லி பார்த்தனர். ஆனால் அவர்களுக்கு போதிய ஆதரவு இல்லாததால் அவர்களின் குரல் ஏடுபடவில்லை. நாலமரத்தின் கிளைகள் படருவதைப் போல மதுரையின் வீதிகள் விரிந்து படர்ந்தன. புதிய வீதிகளில் புதிய பிரச்சனைகளும் உருவாகின. ஏற்கனவே கோட்டைக்குள் இருந்த வீதிகளுக்கு பரம்பரை குடிக்காவலர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது புதிதாக உருவாகியுள்ள 4 மேரட் வீதிகளுக்கும் 4 வெளி வீதிகளுக்கும் அதனையொட்டிய சிறு சிறு தெருக்களுக்கும் காவல் யார் என்று நிச்சயிக்கப்படவில்லை. காரணம், புதிய பகுதிகளுக்கு காவலர்கள் யாரையும் நியமிக்கக்கூடாது என்பது கலெக்டரின் உத்தரவு. பழைய காவல் முறைகளை விஸ்தரிப்பதை அரசின் கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்நிலையில் தங்களின் உடைமைகளை காத்துக்கொள்ள முடியாமல் வெளி வீதி மக்கள் திண்டாடினர். களவுகள் தொடர்ந்து நடந்தன. இருட்டுக்குள் சேதன அசேதன பொருட்கள் எல்லாம் நழுவி மாயமாய் மறைந்தன. அவர்களின் சொத்துக்களை காப்பதற்கு எவ்வளவு முயற்சித்தும் களவுக்கு தப்பியது எதுவும் இல்லை என்ற நிலை உருவாகியது. முற்றிலும் பாதுகாப்பற்ற நிலையிலேயே ஒவ்வொரு இரவையும் வெளி வீதி மக்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. இந்நிலையில் ஆதிமூலஜெட்டியும் மறைந்த சுப்பிரமணிய ஐயரின் மகன் ஹாலசியம் ஐயரும் இன்னும் சிலரும் சேர்ந்து கலெக்டரை சந்தித்து பிரச்சனையை எடுத்துச் சொல்லி மனு ஒன்றை அளித்தனர். கலெக்டரும் நகரசபை தலைவருமான VH லெவின்ச் மனுவை படித்துவிட்டு கூறினார், இது கும்பெனி அரசு அல்ல, மாட்சிமை தங்கிய விக்டோரிய மகாராணியின் அரசு. உள்ளோர் காவல் முறைகளை அரசின் சட்டங்கள் அனுமதிக்கவில்லை. அது மட்டுமல்ல, இந்த காவல் முறையை ஒழிக்க அரசு சட்டத்திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க புதிதாக காவலுக்கு ஆள் நியமிக்கப் போவதாக நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேண்டுமென்றால் சிப்பாய்களின் காவலை வெளி வீதிகளுக்கு நீட்டித்து உத்தரவிடுகிறேன். குடிக்காவலை ஒழிக்க புதிய அரசு திட்டமிட்டுக் கொண்டிருப்பதையாக கலெக்டர் சொன்னதை நினைத்து ஐயருக்கு சிரிப்பு வந்தது. காவலை ஒழிப்பது நடைமுறையில் முடியாத காரியம். அப்படி இருக்க காவலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் கோட்டை சுவரை ஏன் அகற்றினார்கள் என்பது புதிராகவும் முரண்பாடையுடையதாகவும் யாவருக்கும் தெரிந்தது. ஆதிமூலஞ்செட்டி போன்ற முக்கியஸ்தர்கள் கூட வெள்ளைக்காரரின் இந்த செயலை அறிவீனமானது என வெளிப்படையாக தெரிவித்தனர். கலெக்டரை சந்திக்க சென்ற இந்த குழுவினரிடம் என்ன நடந்தது என்பதை கேட்டு தெரிந்து கொண்ட வெளி வீதி மக்களே சோர்வுக்கு உள்ளாயினர். எந்த பாதுகாப்பு அரணுமற்ற வயலும் காடும் நதியும் சூழ்ந்துள்ள பகுதிகளில் வீடுகளை கட்டியுள்ளவர்களுக்கு கள்ளன் காற்று போல் எளிதாக வந்து செல்வான் என்பது நன்றாக தெரியும். அவர்கள் செய்வதறியாமல் திகைத்து கிடந்தனர். இருள் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருந்தது. இரவு நேரங்களில் ஆங்கில சிப்பாய்கள் இரண்டொருவர் துப்பாக்கி சகிதமாக காவல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். நெடிய வீதிகளில் அவர்கள் ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு வருவதற்கு முன்பு களவாடிய பொருட்களை ஒருவன் தனது சொந்த ஊருக்கே எடுத்து சென்று விட முடியும். பாவம், அவர்கள் வெறுமன நடந்து கொண்டே இருந்தார்கள். தானிய மூட்டைகள் தூக்கப்படுவதும் நகைகள் திருடப்படுவதும் மாடுகள் ஓட்டிச் செல்லப்படுவதுமாக தினமும் களவு போய்கொண்டே இருந்தது. இருட்டின் வெளி கண்டு நகரின் புதிய பகுதி மக்கள் மிரண்டு கிடந்தனர். குடிகளின் நியாயமான கோரிக்கையை கலெக்டரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கூடுதலாக ஒரு சிப்பாயை காவலுக்கு போட்டால் பிரச்சனை முடிந்து விடும் என்று உண்மையாகவே அவர் நம்பினார். சோழவந்தானுக்கு போய்விட்டு ஆதிமூலம் செட்டியார் திரும்பிக் கொண்டிருந்தார். வைகை ஆற்றின் வடகரையில் செழிப்பான தென்னை மரங்களுக்கு இடையில் செட்டியாரின் குதிரை வண்டி வந்து கொண்டிருந்தது. குதிரை வண்டி வந்து கொண்டிருந்தது. வயது 60 தாண்டும் நிலையிலும் செட்டியார் சதா அலைந்து கொண்டு வியாபாரத்தையும் விவசாயத்தையும் கவனிப்பதுமாக இருந்தார். மகன் நல்லமுத்து செட்டி இப்போது விவரமான ஆளாக வளர்ந்து விட்டான். வியாபார பொறுப்புகள் எல்லாம் அவனை கவனிக்கிறான். விவசாய வேலைகளுக்கு மட்டும் ஆதிமூலம் செட்டியார் போய் வந்து கொண்டிருந்தார். அதுவே மகனுக்கு பிடிக்கவில்லை. ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் ஏன் வீணாக அலைகிறீர்கள் என நல்லமுத்து செட்டி திட்டுவான். குதிரை வண்டியில் பயணம் போவது செட்டியாருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அவர் போகும் வண்டி சிலோனில் வடிவமைக்கப்பட்டது. அவரின் தந்தை காலத்தில் அங்கிருந்து வாங்கி வரப்பட்டது. அந்த வண்டியில் போனால் மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று அவர் சொல்வார். நேர்த்தியான குதிரை பூட்டப்பட்ட அந்த வண்டியில் எங்கு சென்றாலும் அவரும் கணக்கு பிள்ளையும் பாதுகாப்பிற்கான ஒரு ஆளுமாக மூவரும் சேர்ந்துதான் செல்வார்கள். அன்று மாலை சோழவந்தானுக்கு போய்விட்டு வந்து கொண்டிருந்த செட்டியார் கிழக்கு வெளி வீதியில் தான் புதிதாக கட்டியுள்ள மீன விலாசத்துக்கு போகும்படி வண்டிகாரனிடம் சொன்னார். வைகையின் வடகரையில் இருந்து ஆற்றை கடந்து நேராக வெளி வீதியின் வழியாக வந்து புதிய மாளிகையின் வாசலின் வண்டி நின்றது. செட்டியார் இறங்கி உள்ளே சென்றார். சிறிது நேரத்தில் ஆவணி மூல வீதியில் உள்ள தனது வீட்டிற்கு புறப்பட்டு விடுவார் என நினைத்த வண்டிக்காரன் குதிரையை அவிழ்த்து விடாமல் வைத்திருந்தான். காலையில் தான் போகணும், குதிரைக்கு தண்ணி காட்டி கொடு என்று செட்டியாரின் குரல் வீட்டிலிருந்து வந்தது. செட்டியாரோடு வண்டியில் வந்த மற்ற இருவரும் விடைபெற்று போய்விட்டனர். வீட்டின் வலது ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு குதிரைக்கு தண்ணீர் காட்டிவிட்டு வீட்டின் பின்புறம் இருந்த கொட்டடியில் போனான். அங்கு ஏற்கனவே ஒரு கூண்டு வண்டி நின்று கொண்டிருந்தது. அது யார் வண்டி என யோசித்தவாறே குதிரையை பிடித்து கொண்டு அந்த வண்டியை நோக்கி நடந்தான். என்னப்பா இப்படி பார்த்துக்கிட்டு வர்ற, வண்டி புதுசு இப்போதான் வாங்கினான், அதனால தான் செட்டியாருக்கு காட்டிகிட்டு போகலாம்னு நானும் மகள் குஞ்சரமும் வந்திருக்கோம் என்று சொல்லிக்கொண்டே வண்டிக்குள் இருந்த ஒரு சிறு வெள்ளிப்பட்டியை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் அவள் போனாள். பறவைகளின் கீச்சொலி மதுரையை எழுப்பியது. இருளின் திரையை மெல்ல விலக்கி எட்டி பார்த்தது அதிகாலை. நாய் இடையிடையே குறைத்ததால் சரியாக தூங்க முடியவில்லை என்று எரிச்சலோடு வண்டியொட்டி எழுந்து உட்கார்ந்தான். கைகளை தூக்கி முறுக்கு விட்டவாறு பார்த்தான். எதிரில் குதிரை கட்டப்பட்ட இடத்தில் எதுவும் இல்லை. அதிர்ந்து போய் சட்டென்று அங்குமிங்கும் ஓடி தேடினான். வலது ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த வண்டியும் வீட்டில் இல்லை என்பதை குதிரையை தேடி இரண்டு முறை வீட்டை சுற்றிய பின்புதான் அவனால் கவனிக்க முடிந்தது. அவன் போட்ட கூச்சலால் தூக்கம் கலைந்த ஆதிமூலம் செட்டியார் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தார். நடந்ததை அவரால் நம்ப முடியவில்லை. அதிர்ச்சியோடு வாசல் படியிலேயே உட்கார்ந்தார். சிறிது நேரத்தில் செய்தி பரவியது. ஆதிமூலம் செட்டியார் வீட்டில் களவென்றால் கேட்க கேட்க பலருக்கும் இனிக்கும் செய்தி அல்லவா? எனவே நகரெங்கும் வேகமாக பரவியது. அதிகாலையில் வெளியேறி போன இரண்டு தாசிகளும் விசாரிக்கப்பட்டனர். வெளி வீதிக்கு காவல் இருந்த சிப்பாய் ஒருவர் கடைசியில் வந்து சொன்னான், அதிகாலையில் விடுவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்புதான் உங்கள் குதிரை வண்டி வெளி வீதியில் வந்து கிழக்கே திரும்பி போனது. சட்டை இல்லாத ஒருவன் வண்டியை ஓட்டி சென்றான். உள்ளே ஒரு ஆள் இருந்தான். நீங்கள் தான் அதிகாலையில் புறப்பட்டு எங்கோ போகிறீர்கள்னு நினைத்து விட்டேன் என்றான். வெட்க உணர்வால் ஒடிந்து போய் வீட்டிற்கு வந்த செட்டியார் ஆவணி மூல வீதியின் காவல்காரன் கருத்தையனை அழைத்து பேசினார். தனது காவல் பகுதிக்கு வெளியே நிகழும் எந்த களவையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு தனக்கில்லை என செட்டியாரிடம் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார். நீண்ட காலம் தனது குடும்பத்தினர் பயன்படுத்திய தனக்கு மிகவும் பிடித்தமான அந்த வண்டியை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று விருப்பப்பட்ட செட்டியார் கருத்தையனிடம் கூலி பேசி வண்டியை பற்றி அறிந்து வர சொன்னார். இரண்டு நாட்களுக்கு பிறகு கருத்தையன் தகவல் சொன்னார். கிழக்கே ஒரு மறவர் கிராமத்தில் வண்டியை எடுத்து சென்றவனை பார்த்து பேசியதாகவும் குதிரையை சாய்வு ஒருவருக்கு நல்ல விலைக்கு விற்றுவிட்டதாகவும் வீட்டு விறகுக்கு ஆக வண்டியை அடித்து நொறுக்கி விறகு கட்டையாக குவித்து வைத்திருப்பதை அவன் காட்டியதாகவும் சொன்னவன் வண்டியின் அச்சாணி இரண்டை ஆதாரமாக எடுத்து வந்து செட்டியாரிடம் கொடுத்தான். நல்லமுத்து செட்டி அதனை வாங்கி உள்ளங்கையில் வைத்து புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். தொடரும்.